கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 18 அத்தியாயம், கடற்கொள்ளை. மதுராந்தக சோழ தேவர் இறந்து போன அதிர்ச்சி ஓரளவு நாட்டில் அடங்கியது. அருண்மொழிவர்மருக்கு கோலாகலமாக முடிசூட்டு விழா நடத்துவதற்கான நாளை குறிப்பிடுவதற்காக அரசாங்க சோதிடரும் சாஸ்திர விற்பனரும் மந்திரி மண்டலத்தாரும் கூடி நாட்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனை நடத்தினார்கள். இளைய பிராட்டி அருண்மொழியை சந்திப்பதற்காக தஞ்சை வந்தடைந்தாள். அவள் வரும்பொழுது அருண்மொழிவர்மரும் நாகைப்பட்டினத்தில் இருந்து வந்திருந்த வணிகர்கள் பலரும் கூடி மிகவும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தனர். சோழ நாட்டிற்கு சொந்தமான பெரும் மரக்கலம் ஒன்று சாவகத்தீவில் இருந்து வந்து கொண்டிருந்த பொழுது வழியே 4-5 மரக்கலங்கள் சூழ்ந்து வழிமறித்து அதில் உள்ள பண்டங்களை கொள்ளையடித்து சென்ற செய்தியை அவர்கள் விளக்கி கூறிக் கொண்டிருந்தனர். அருண்மொழிவர்மர் மிக கவலையோடு அவர்கள் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தார். பலம் பொருந்திய சோழ நாட்டு கலங்களை தாக்குவதற்கு ஏற்ற துணிவு யாருக்கு வர முடியும் என்பதில் அவருடைய சிந்தனை சென்றது. கடலில் இத்தகைய வலிமை பொருந்திய நடவடிக்கையை யார் செய்திருக்க கூடும் என்பதை அவர் மனம் சிந்தித்தது. நம் நாட்டில் இருந்து கொண்டே சிலர் இப்படி திட்டமிட்டு ஏன் செய்திருக்க கூடாது என்று அருகே இருந்த வல்லவரையர் கேட்டார். அருண்மொழிவர்மர் அவரை திரும்பி பார்த்தார். சோழ நாட்டு மக்கள் மீது அவ்வளவு அவநம்பிக்கை வந்துவிட்டதா என்று கேட்டார். வணிகர்களுள் ஒருவர் தலையசைத்து, சோழ நாட்டு மக்களுள் யாரும் அப்படி செய்திருப்பார்கள் என்று என்னால் நினைக்க முடியவில்லை. ஆனால் வல்லவரையர் சந்தேகப்படுவதற்கு காரணம் இருக்கத்தான் வேண்டும். நாட்டு மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக நாட்டு மக்களை போன்று போலி வேடதாரிகள் அப்படி செய்திருக்க கூடுமோ என்று வல்லவரையர் நினைக்கிறார் போல் தோன்றுகிறது என்றார் அந்த வணிகர். வல்லவரையர் தன்னுடைய கருத்தை மேலும் ஆமோதிக்கும் வண்ணம், சமீப காலத்தில் நான் கேள்விப்பட்டதிலிருந்து ஒரு சமயத்தில் உள்நாட்டிலும் எல்லையிலும் கடற்கரை பகுதியிலும் நமக்கு தீங்கு விளைவிப்பதற்கான திட்டத்தை சிலர் தீட்டுகின்றார்கள் என்பதை ஆராய்ந்தேன். திட்டம் தீட்டுபவர்களும் அதை நிறைவேற்றுவதற்கு கருவியாக இருக்கக்கூடியவர்களும் நம் அவர்களாகத்தான் காட்சியளிக்கின்றார்கள். அதனால்தான் வாணிப கலங்களை சூறையாடியவர்கள் ஏன் நம்மவர்களாக இருக்கக்கூடாது என்று கேட்டேன். மரக்கலத்தில் நடமாட்டத்தை முன்கூட்டி அறிந்து கொண்டுதான் அப்படி செய்திருக்க வேண்டும் என்பது என் முடிவு. மேலும் நாகை கடற்கரைக்கு அருகேதான் இந்த கொள்ளை நடந்திருக்கிறது. இவ்வளவையும் மனத்தில் கொண்டு பார்த்தால் விரோதி வெளியிடத்திலிருந்து வரவில்லை என்றுதான் தோன்றுகிறது என்றார் வல்லவரையர். அருண்மொழிவர்மருக்கு அதிக கவலை ஏற்பட்டது. தான் பட்டத்தில் அமரும் சமயத்தில் முதன் முதலில் இத்தகைய பெரும் தொல்லை வணிகர்களுக்கு ஏற்படுவது அவருக்கு வருத்தத்தை அளித்தது. நாகைப்பட்டினத்திற்கு நேரடியே சென்று கண்டறியலாம் என்ற முடிவிற்கு அவர் வந்தார். சூளாமணி விகாரத்தை பார்த்து பல நாட்கள் ஆகின்றன. அதலால் உடனே பயணத்தை மேற்கொள்ள முடிவு செய்தார். நாகைப்பட்டினத்திற்கு செல்லும் போது வல்லவரையரோடு இளைய பிராட்டியோடு மகன் இளவரசன் மதுராந்தகனும் உடன் வந்தார்கள். நீண்ட நாட்களாக பௌத்த பிட்சுக்கள் தங்களுடைய விகாரத்தை வந்து பார்க்கும்படியாக வேண்டிக் கொண்டிருந்தனர். அவர்களது தன்னலமற்ற சேவை இளைய பிராட்டியை மிகவும் கவர்ந்திருந்தது. அந்த நாகைப்பட்டின சுற்று வட்டாரத்தில் அதூர சாலைகள் பல ஏற்படுத்தி நோயுற்றவர்களுக்கு உடனுக்குடன் சிகிச்சை அளிக்கும் பணிவிடையை பற்றி இளைய பிராட்டி நிறைய கேள்விப்பட்டிருந்தார். அதனால் அவர்களுக்கு தக்க உதவி செய்து அவர்களுடைய சேவையை இன்னும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவுடன் இல்லாமல் தங்களோடு பட்டயம் எழுதுபவரையும் பரிசுகள் வழங்குபவரையும் தனாதிகாரியையும் அழைத்துச் செல்ல அருண்மொழிவர்மரின் அனுமதியையும் பெற்றார். அத்தோடு தனது சொந்த ஆஸ்தியின் கணக்கு விவரங்களை கேட்டறிந்து சரிபார்த்து கொண்டார். நாகைப்பட்டினத்தில் அரசருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சூளாமணி விகாரத்தில் பிச்சுக்கள் வாழ்த்துளியுடன் வரவேற்று உபசரித்தனர். அமைதியான அந்த விகாரத்தின் சூழ்நிலையில் நகரத்து முக்கிய பிரமுகர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துவது என்று முடிவு செய்தார் அருண்மொழிவர்மர். மரக்கல கொள்ளையை நேரில் கண்டு அது சமயம் துன்பம் அனுபவித்தவர்கள் அருண்மொழிவர்மரிடம் தாங்கள் கண்டவற்றை சொல்வதற்காக வந்திருந்தார்கள். எல்லோரும் சொல்வதை மிக கவனமாக கேட்டு வந்தார் அருண்மொழிவர்மர். மரக்களத்தை சுற்றி கொள்ளைக்காரர்களுடைய கலங்கள் சூழ்ந்து கொண்டதையும் அதிலிருந்து பயிற்சி பெற்ற வீரர்கள் சோழ நாட்டு களத்திற்குள் தாவி எதிர்பாராத வகையில் சூழ்ந்து கொண்டு தாக்கியதையும் விவரித்தனர். சோழ நாட்டு களத்தில் இருந்தவர்களோ 100 பேருக்கு மேல் எண்ணிக்கையில் அதிகம் போக மாட்டார்கள். கொள்ளையர் களத்தில் இருந்தவர்கள் இன்னும் இருமடங்கு இருக்கும் என்றாலும் அவர்கள் கடற்போரிடுதலில் மிக பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று தங்களுக்கு தோன்றுவதாக கூறினார்கள். சூளாமணி விகாரத்தில் இருந்த முதிர்ந்த பிட்சு ஒருவர் கூறினார், எவ்வாறு திட்டமிட்டு தாக்கக்கூடியவர்கள் சோனகர்களாய் இருக்க வேண்டும் அல்லது சேர நாட்டவராய் இருக்க வேண்டும். சோனகர்கள் சோழ நாட்டு கலங்களை கொள்ளையடிக்க விரும்ப மாட்டார்கள் என்றார். ஏன் என்பது போல் அருண்மொழிவர்மர் புத்த பிச்சு பக்கம் திரும்பினார். சோழ நாட்டில் உள்ளோர் சோனகர்களை அன்போடு வரவேற்று உணவளிப்பது போல் வேறெங்குமே நடக்கவில்லை. மேலும் அவர்கள் விற்பனைக்கு கொண்டு வரும் குதிரைகள் அனைத்தையும் நல்ல விலை கொடுத்து வாங்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் சோழ மன்னர்கள்தாம். அதனால் அவர்கள் தங்களோடு விரோதித்துக் கொள்ள ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார்கள் என்பது உண்மை. மற்றொன்று, சோழ நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கும் மரக்கலங்களை அவர்கள் தாக்குவதற்கும் துணிய மாட்டார்கள். ஏனென்றால் இங்கிருந்து செல்லும் மரக்கலங்களில்தான் செல்வம் அதிகமாக இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். திரும்பி வரும் களத்தை தாக்குவது அவர்களுக்கு எவ்வித பயனும் அளிக்கக்கூடியதாயிருக்காது. ஆக இந்த கொள்ளையை செய்திருப்பவர்கள் சேர நாட்டவர்களாய்த்தான் இருக்க வேண்டும் என்றார். முதிர்ந்த பிச்சுவின் ஆராய்ச்சி திறனை, கண்டறியும் திறனை வியந்து பாராட்டினார் அருண்மொழிவர்மர். அந்த சமயம் கூட்டத்தில் இருந்த இளைஞன் ஒருவன் கொள்ளையரிடமிருந்து கைப்பற்றிய உடைவாள் ஒன்றை மன்னரின் பாதங்களில் வைத்து வணங்கினார். அந்த வாளை எடுத்து பார்த்தவுடன் அருண்மொழிவர்மருடைய முகம் கோபத்தால் சிவந்தது. வாளிலே மீன் லட்சணை பொறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பிச்சு சொல்வதை பார்த்தால் சேரர்கள் இந்த கொள்ளைக்கு காரணமாயிருப்பார்கள் என்று தோன்றியது. அருகே இருந்த வல்லவரையரும் அந்த வாளை வாங்கி பார்த்தார். வாளின் உரையை ஆராய்ந்தார். மிகவும் கவனமாக ஆராய்ந்த போது உரையினுள் விற்குடி பொறிக்கப்பட்டிருப்பதை அவர் கண்கள் கண்டுவிட்டன. ஆக பாண்டியருடைய ஆயுதங்களை கொண்டு சேரர்கள் இந்த கொள்ளையை செய்திருக்க வேண்டும் என்று முடிவாயிற்று. இந்த கோப நிலையிலும் அருண்மொழிவர்மரின் முகத்தில் புன்னகை அரும்பியது. சேர நாட்டவருடன் நமக்கு எந்தவித பகையும் இல்லையே, ஏன் வீணாக நம்மை வாதுக்கு அழைக்கின்றார்கள் என்று அருண்மொழிவர்மர் கூறினார். அவருக்கு அப்பொழுதுதான் சிறிது நேரத்திற்கு முன்பு பாண்டிய நாட்டிலிருந்து சோழ ஒற்றர்களிடமிருந்து கிடைத்த செய்தி நினைவிற்கு வந்தது. அமரபுஜங்க பாண்டியன் சேர நாட்டு தலைநகருக்கு அவ்வப்பொழுது சென்று வரும் செய்தி அது. அதனால் அமரபுஜங்கனுக்கு சேர நாட்டு அரசர் பாஸ்கர்வர்மர் உதவி செய்ய வாக்களித்திருக்கலாம். அதன் முதல் படியாக தங்களுடைய பலத்தை புலப்படுத்த கடல் கொள்ளையை கொடியேற்றமாக கொண்டிருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார். தொடக்க நிலையிலேயே இதை போன்ற கடல் கொள்ளையை தடுக்காவிட்டால் சோழ நாட்டின் கடல் வாணிபமே அதனால் குறைந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று வணிகர்கள் எடுத்து கூறினார்கள். உடனடியாக கடற்கொள்ளைக்காரர்களை கண்டுபிடிக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவதாக அருண்மொழிவர்மர் வாக்களித்தார். அவரே உடனடியாக கலங்களை சேர்த்துக் கொண்டு பொறுப்பட்டிருப்பார். ஆனால் மகுடாபிஷேகத்திற்கான நாள் குறிக்கப்பட்டு விட்டதால் அவரை அனுப்புவதற்கு மந்திரி மண்டலத்தார் சம்மதிக்க மாட்டார்கள். யாரை அனுப்புவது என்ற தீவிர ஆலோசனையில் அவர் ஆழ்ந்த பொழுது வல்லவரையர் வந்தியத்தேவர் எழுந்து, சில 100 வீரர்களையும் மரக்கலங்களையும் சேகரித்துக் கொண்டு நானே புறப்படுகிறேன் என்று கூறினார். வள்ளுவரையர் கடற்பயணம், அதுவும் படைகளோடு புறப்படப் போகிறார் என்ற செய்தி கேட்ட இளைய பாட்டியின் உள்ளத்தில் வேதனை ஏற்பட்டது. அவள் ஏதோ கூறுவதற்காக உள்ளே நுழைந்த பொழுது அருண்மொழிவர்மர் மகிழ்ச்சி நிறைந்த குரலில், எனது அன்பார்ந்த வணிகர்களே, சோழ நாட்டிற்கு பெரும் செல்வம் கொண்டு சேர்க்கும் பெருங்குடி மக்களே, உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிட்டன என்ற முடிவுக்கு நீங்கள் வரலாம். நீண்ட நாட்களாக தன் தோல் வலிமையை காட்டுவதற்கு வல்லவரையர் துடித்துக் கொண்டிருந்தார். அதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடுமோ என்ற கவலையுடன் இருந்தேன். இப்பொழுது தக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் கையும் களவுமாக கொள்ளையர் அனைவரையும் அவர் தப்பாது பிடித்து இதே நாகைப்பட்டினத்து வீதிகளிலே கொண்டு வரப்போவது உறுதி. அதனால் நீங்கள் உங்கள் கவலைகளை விட்டுவிட்டு வழக்கம் போல் சிறந்த நேர்த்தியான வாணிபத்தில் ஈடுபடுங்கள் என்று கூறினார். அங்கு எழுந்த ஆரவாரம் வெகு நேரம் ஒலித்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.